ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டு வர்க்க நிறைவா போற்றிமணம். மெய்யன்பர்களே, நம்முடைய சிவபிரகாச சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். நூல் எடுத்துரைக்கும் கருத்தாகிய அந்த சைவ சித்தாந்தத்தை, அதனுடைய பேரியல்புகளை எல்லாம் எடுத்துரைத்து ஆசிரியர் இப்பேற்பட்ட சைவ சித்தாந்தத்தை இந்த நூலிலே சொல்ல வருகின்றோம் என்று சொல்லி அவருடைய பாங்கினை நாம் விரிவாக பார்த்தோம். அந்த பாடலிலே அளவை குறித்து தர்க்கத்திலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய அந்த தார்க்கிக சமயத்தாரை விட சைவ சித்தாந்த சமயம் ஆழ்ந்து சிந்தித்திருப்பதை ஆசிரியர் அருமையாக புலப்படுத்தினார். அதை மாபாடியத்திலே உள்ள விளக்கம் மூலமாக அறிந்து கொண்டோம். அதுபோல இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள அத்துவித சம்பந்தத்தினுடைய உண்மையான விளக்கத்தினை இந்த பாடலின் மூலமாக, மாபாடிய விளக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவை குறித்து ஒரே ஒரு செய்தி, அதாவது இந்த அளவை இயலிலே, அதாவது தர்க்க துறையிலே தமிழர்கள் பண்டை காலம் தொட்டே சிறந்த பயிற்சி பெற்றவர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே நாம் ஒரு சான்றினை காண முடியும். அதாவது பல சான்றுகள் இருக்கலாம், இப்பொழுது அடியனுக்கு நினைவுக்கு வருவது ஒரு சான்று, மலைபடுகடாம் என்பது ஒரு இலக்கியம். அது சங்க இலக்கியத்திலே பத்து பாட்டு வரிசையிலே இறுதியாக வருவது மலைபடுகடாம். அந்த மலைபடுகடாம் என்ற அந்த பத்து பாட்டு இலக்கியத்திலே ஒரு இடத்திலே, மேதி என்ன கல்விறங்கு இயவின் வாதிகை அன்ன கவை கதிர் என்று வருகின்றது. மேதி என்றால் அது எருமை மாட்டை குறிக்கும். அதாவது கற்கள் ஆங்காங்கு கிடக்கின்றன, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, எருமை மாடுகள் படுத்து கிடப்பது போல இருக்கின்றன. அப்படி அந்த கற்கள் அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து கிடக்கின்ற போது அந்த கற்களின் இடுக்கின் வழியே ஒரு பயிர் கதிர்கள் தோன்றுகின்றன, வெளியே தோன்றுகின்றன. அந்த கதிர்கள் இரட்டித்து விளங்குகின்ற கதிர்கள், ரெண்டு கதிர்கள் அப்படி இரட்டித்த கதிர்கள் வெளியே அப்படி வளைந்து தோன்றுகின்றன, நீண்டு வளைந்து. அந்த பாறை இடுக்குகளின் வழியே அப்படி இரட்டித்த பயிர்கதிர்கள் அப்படி நீண்டு வளைந்து தோன்றுவது எப்படி இருக்கின்றன என்றால், வாதம் செய்பவனுடைய அந்த இணைந்த விரல்களை ஒத்து உள்ளது. வாதம் செய்பவன் இப்படி ரெண்டு விரல்களை நீட்டி இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை எடுத்து வாதம் செய்வது ஒரு வழக்கம் இல்லைங்களா. ஆக அந்த பாறை இடுக்கடின் வழியே நீண்டு கொண்டிருக்கின்ற அந்த கதிர்கள் அப்படி வாதியினுடைய அந்த கை விரல்கள் போல விளங்குகின்றன என்று ஆசிரியர் அந்த கதிர்களுக்கு ஓமை கூறும்போது, வாதியினுடைய கை விரல்கள், வாதம் என்பது தர்க்கத்திலே தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. ஆக வாதி என்றே அங்கு அந்த பெயரையே பயன்படுத்தி உள்ளார் மலைபடுகடாம் ஆசிரியர். மேதி என்ன கல்விரங்கு இயவின் வாதி கை என்ன கவைக்கதிர். இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார், எருமை கிடந்தார் போன்ற கல் பெருத்த வழியிடத்திலே தர்க்கம் கூறுகின்றவன் கையிடத்து இணைந்த விரல்களை ஒத்த இரட்டித்த கதிர்கள் என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதுவார். ஆக பத்து பாட்டிலே உள்ள பத்து நூல்களுக்குமே நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கின்றார். அதுல இந்த மலைபடுகடாமல் இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே மேதி அன்ன என்று தொடங்கக்கூடிய அந்த அடியை குறித்துக் கொண்டால் நீங்கள் அந்த அது நீண்ட ஆசிரிய பாவாக வரும், அதுல நீங்கள் கவனித்து பார்த்துக் கொள்ளலாம். ஆக இப்படி அளவை குறித்து அந்த செய்தி புரிந்து கொண்டோம். ஆக நூல் முதலிய பொருளை சொல்லக்கூடிய அந்த அருமையான பாடல் ஏழாம் பாடலை பார்த்தோம். அடுத்து எட்டாம் பாடல், கேட்போரும் பயனும் கூறுவது. இந்த சைவ சித்தாந்தத்தை கேட்டற்குரியார் யார் என்று சொன்னார், ஞானாசிரியிடத்திலே தீக்கை பெறுவதற்குரியவர்கள். இப்போ நாமெல்லாம் இதை சிந்திக்கின்றோம். இது என்னவென்றால், நம்முடைய சமயத்தின் மேன்மையை அறிந்து அதை மேன்மேலும் நன்றாக கடைபிடித்து ஒழுகும் பொருட்டு அந்த நோக்கிலே நாம் சிந்திக்கின்றோம். அப்படி இதை சிந்தித்து இந்த நெறியிலே நாம் முன்னேறி செல்ல செல்ல, சரியை கிரியை யோகம் என்று முன்னேறி செல்லும் பொழுது, நாம் சரியை கிரிய யோகங்களை நல்ல முறையிலே செய்துவிட்டோம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினாரே என்றால், அவர் ஞான குருவாக மானுடச்சட்டை தாங்கி சகலான்மாவாகிய நம்மை ஆட்கொள்ள எழுந்தருள்வார். அருளந்தி சிவாச்சாரியருக்கு மெய்கண்டாராக எழுந்தருள்வது போல நம்மையும் ஆட்கொள்ள குருவாக எழுந்தருள்வார். அப்பொழுது அவர் சைவ சித்தாந்த ஞானத்தை அனுபவத்திலே நமக்கு உணர்த்துவார். ஆக அந்த அனுபவ முறையிலே பெறுவதற்குரியவரை இங்கே சொல்கின்றார். சிவபெருமானே மானுட சட்டை தாங்கி ஞானாசிரியராக வந்து தீக்கைகளை செய்து இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை உபதேசிக்கின்றார். அப்பவும் அது எல்லாமே அனுபவத்தில் உணரப்படுகின்றது. உணர்ந்து முத்திங்கும் போது அந்த முத்தி அனுபவத்தையே கொடுத்து விடுகின்றார். ஆகையினாலே அந்த நிலையிலே வைத்து கேட்டற்குரியவரும் பெறக்கூடிய பயனாகிய முத்தியையும் இங்கே இந்த பாடலிலே சொல்கின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோகப் பண்பால் பரவி வரும் ஔத்திரியால் பாசநாசம் மேவ அருள் உதவும் ஔத்திரி இரண்டு திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே. மூவகை ஆறுயிர் வர்க்கம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதாவது நிறைவான ஆன்ம வர்க்கமானது மூன்று வகையாக விளங்குகின்றது. உயிர் அதே ஆறு உயிர் என்றால் ஆறுதல் என்றால் நிறைதல். உயிர்கள் நிறைவுடையவை. ஆணவ மறைப்பினால்தான் அந்த நிறைவு வெளிப்படாமல் அவை கிடக்கின்றன. மற்றபடி உயிர்களும் வியாபக பொருள் தான். அது சிறுவருளை சாரும் பொழுதுதான் அந்த வியாபகம் ஆணவ மூலம் நீங்கப்பட்டு வியாபகம் வெளிப்படும். இந்த ஆறு உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக உள்ளன. நீங்கள் சித்தாந்த வகுப்பிலே பயின்றிருப்பீர்கள். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். விஞ்ஞானகலர் ஆணவம் என்னும் ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள். பிரளயாகலர் ஆணவம் கண்மம் என்னும் இருமலங்கள் உடையவர். சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் உடையவர்கள். அதை இங்கே குறிப்பிடுகின்றார். மூவகை ஆறுயிர் வர்க்கம் உயிர் வர்க்கம் மூன்று வகையாக உள்ளது. மலத்தார் மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவ மலத்தை தான் போயிடும். மலத்தார் என்றால் ஆணவ மலம் மட்டும் உடையவர்கள் விஞ்ஞானகலர் குறிப்பிடப்படுகின்றனர். கண்ம மூலமலத்தார் கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவ மலமும். ஆக கண்ம மூலமலத்தார் என்று சொல்கின்றனர். அப்ப கண்மத்துக்கும் மூலமாக உள்ளது ஆணவம் தான் என்பது பெறப்படுகின்றது. கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவ மலமும் உடையவர்கள். இவர்கள் இருமலம் உடைய பிரளயாகலர். மூன்றும் உடையார் ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று மலங்களும் உடையவர்கள். அன்றே இந்த அன்றே என்பதை அசை சொல் என்று கொள்வதுண்டு. ஆனால் மாபாடியத்திலே சுவாமிகள் உயிர்கள் இவ்வாறு மூன்று வகையாக விளங்குதல் இடையிலே நிகழ்ந்ததா அல்லது அனாதியே உண்டா, அதாவது சகலான்மாக்கள் மும்மனம் உடையவர்கள் அவர்கள் மாயாமலம் ஒன்று நீங்கப்பட்டு பிரளயாகலராக உயர்ந்து அப்புறம் கண்மமலம் நீங்கப்பட்டு விஞ்ஞானகலராக உயர்ந்து இப்படி இடையிலே வந்ததுதான் இந்த மூன்று வகை, மற்றபடி அனாதியில எல்லாம் மும்மலம் உடையவர்கள் தான் என்று அப்படி கொள்வதா, அல்லது அனாதியே ஒருமலமுடையோர் இருமலமுடையோர் மும்மலமுடையோர் என்று மூன்று வகையினராக ஆன்மாக்கள் இருந்தார்கள் என்று கொள்வதா என்று ஒரு ஐயம் எழும் இல்லைங்களா. அப்ப மாவாடித்துல சுவாமிகள் சொல்கின்றார்கள், ஆன்மாக்கள் இவ்வாறு மூவகைப்பட்டு விளங்குதல் அனாதி என்று சொல்கின்றார்கள். அனாதியே உண்டு. மும்மலமுடைய சகலர், இருமலமுடைய பிரளயாகலர், ஒருமலமுடைய விஞ்ஞானகலர் என்ற இந்த பாகுபாடு அனாதியே உண்டு. அதற்கு பிரமாணம் இந்த பகுதியை தான் காட்டுறாங்க. இங்க அன்றே என்று சொன்னதை அனாதியே என்று பொருள் கொள்வார்கள் நம்ம சிவஞான சுவாமிகள். மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார் அன்றே. அன்றேங்கிறது அனாதியே. அனாதியே ஆறுயிர் வர்க்கம் மூவகையாக இப்படி உள்ளது. அதுக்கப்புறம் இந்த மூவகை ஆன்மாக்களுள் சகல ஆன்மாவை எவ்வாறு வந்து சுவாமி ஆட்கொள்கின்றார், ஆட்கொண்டு இந்த சைவ சித்தாந்த அனுபவத்தை சைவ சித்தாந்தத்திலே கூறக்கூடிய முத்திய அனுபவத்தை உணர்த்தி அருள்கின்றார், சகல ஆன்மாக்களை எவ்வாறு ஆட்கொள்கின்றார் என்று சொன்னால், தீவகமாம் என உருவாய் வந்து. தீவகமாம் என உருவாய் வந்து. தீவகம் என்பது என்னவென்றால் அது பார்வை விலங்கு என்று பொருள் சொல்வார்கள். பார்வை விலங்கு என்று சொன்ன சொல்லும்போது, வேடர்கள் பிற விலங்குகளை பிடிப்பதற்காக, மான்களை பிடிப்பதற்காக ஒரு மானை அவர்கள் பயிற்சி பண்ணி வைத்திருப்பார்கள். ஆக அப்படி வைத்திருக்கின்ற விலங்கினை தீவக விலங்கு என்பார்கள். ஆகவே தீவகம் என்பது பார்வை விலங்கு என்று சொல்லப்படும். அதுபோல மானுட பிறவியிலே இருக்கின்ற சகலான்மாக்களை ஆட்கொள்வதற்காக சிவபெருமானும் மானுடச் சட்டை தாங்கி குரு வடிவில் எழுந்தருள்வார். அந்த மானுடச் சட்டை தாங்குதல் தான், அதுதான் பார்வை விலங்கு என்ப, அது பார்வை விலங்கை உவமையாக சொல்லுவது அதற்காகத்தான். ஆனா பாருங்க, அந்த அளவுக்கு தான் அந்த உவமையை நம்ம கொள்ள முடியும். வேடர்கள் பார்வை விலங்கின் மூலமாக பிற விலங்குகளை வேட்டையாடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஆனா இங்க அந்த பார்வை விலங்காகிய தீவகம் போல வந்து என்ன செய்கின்றார், நம்மை வேடர்களிடமிருந்து காக்கின்றார். ஐம்புரிகளாகிய வேடர்களிடமிருந்து என்ன மானுடச்சட்டை தாங்கி அவர் என்ன உபதேசம் பண்ணுகின்றார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு, ஐம்புல வேடர்களின் சவகாசத்தை விட்டு என்று சொல்கின்றார். ஆகையினாலே ஐம்புல வேடர்கள் வந்து காப்பதற்காக அந்த வேடர்கள் பயன்படுத்துகின்ற அந்த தீபகம் போல இவர் மானுட சட்டை தாங்கி வருகின்றார். அதுல பாருங்க, மானுட சட்டை தாங்கின்னு சொல்வதுதான் மரபு, மானுட திருமேனி தாங்கின்னு சொல்வது மரபு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த உடல் இருக்க, அந்த உடல் வந்து சுவாமிக்கு உடலாக அமையவில்லை. இந்த உடல்ல இருக்கிற அந்த முத்தான்மா இருக்கின்றதே, அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார் இல்லையா. ஆக அந்த முத்தான்மாவை தனக்கு திருமேனியாக கொள்கின்றார். அப்ப ஆன்மா அவருக்கு திருமேனியாகிட்டா, ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மேனி என்னாயினா அவருக்கு சட்டையாகின்றது, உடலுக்கு மேல இருக்கிற சட்டை. ஆன்மா அவருக்கு திருமேனி, அப்ப ஆன்மாவோடு இணைந்திருக்கின்ற உடல் அவருக்கு சட்டையாகின்றது. ஆகவே மானுட சட்டை தாங்கி என்று சொல்வது மரபு. ஆகவே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோக பண்பால் பரவி வரும் ஔத்திரியால். இதெல்லாம் தீக்கை வகைகள், தீக்கை வகைகள். ஆகமங்களிலே தீக்ஷா என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது. அதை இக்ஷா ரெண்டும் இணைந்து இக்ஷான் வரும், க்ஷான் வரும், அது தீக்ஷா என்று வரும். அதை தீக்ஷை என்றும் எழுதலாம், தீட்சை என்றும் எழுதுவதுண்டு, தீக்கை என்றும் சொல்வதுண்டு. ஆக தமிழ் விளக்கு பற்றி எழுதும் பொழுது அதை தீக்கை என்று நாம் எழுத வேண்டியுள்ளது. அதனால்தான் சிவஞான சுவாமிகள் இந்த தமிழ் விளக்கு பற்றி எழுதுவதனாலே தம்முடைய உரைகளிலும் மற்ற நூல்களிலும் தீக்கை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் சிவஞான சித்தியாருக்கு சிவசமவாத பரமாக ஒரு ஆசிரியர் உரை எழுதிவிட்டார், ஒரு உரையாசிரியர். அவருக்கு உண்மையை உணர்த்த வேண்டி மறுப்பு சுவாமிகள் எழுதும் பொழுது அந்த மறுப்பிலே அந்த உரையாசிரியர் வடமொழி பயிற்சியே மிகுதியாக உடையவர், தமிழ் பயிற்சி அவருக்கு குறைவு. அப்போ இந்த மாதிரி சொற்களை தமிழுக்கு ஏற்றபடி வழங்குகிற வழக்கம் இருக்கு, இப்படி வழங்கினா அவருக்கு புரியாது என்பதற்காக அந்த நூல்ல மட்டும் என்ன எழுதுவார்கள், வடமொழி சொற்களே அதுல உள்ளவாறே எழுதி காட்டுவார்கள். உதாரணமாக சூக்குமம், அதனுடைய வடமொழியை வடமொழியில உள்ளபடி உள்ளது எப்படி இருக்கும், அது சூக்மம் இருக்கும், ஸ்தூலம் ஸ்தூலம்னு இருக்கும், இஸ் வந்து ஸ்தூலம் இருக்கும், அப்படியே எழுதுவார்கள். அதுல சூக்மம் ஸ்தூலம் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அப்படி எழுதும் போது இந்த தீக்கைன்னு ஒரு இடத்துல தீக்ஷை என்று சிவஞான சுவாமிகளே எழுதியுள்ளார்கள். அது உரைச்செயுள் என்ற தலைப்பிலே வந்து ஆதின வெளியீட்டிலே நாம் பார்த்தோம் என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம், தீக்ஷை என்று எழுதியிருக்கின்றார்கள். பிரிதோ அதே நூலிலே பிரிதோர் இடத்திலே தீக்கா குரு, தீக்கா குரு என்று எழுதியிருக்கின்றார்கள். அது என்னன்னா அந்த தீக்ஷா என்பதை தீக்கா என்று எழுதுகின்றார்கள். ஆகவே தீக்ஷா என்பதுதான் ஆகமங்களில் உள்ள அந்த ஒரிஜினலான வடமொழி பதம் தீக்ஷா. இந்த ஆகாரத்துல முடிவதை தமிழ்ல வழங்கும் போது ஐகார முடிவு வச்சு வழங்குவது ஒரு வழக்கு. கருணா இது வடமொழி சொல், தமிழ்ல அது ஐகாரம் முடிகிற மாதிரி கருணைன்னு சொல்லுவோம். தயா வடமொழி சொல், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, தமிழ்ல ஐகாரத்துல முடிகிற மாதிரி தயை சொல்லுவோம். அதே மாதிரி தீக்ஷா அது தீக்ஷை, அது இன்னும் தமிழுக்கு ஏற்ப தீக்கை என்று வழங்குகின்றது. ஆகையினாலே திருநோக்கம் ஞானாசிரியர் அதாவது மானுடச் சட்டை தாங்கி எழுந்துள்ளிருக்கின்ற சிவபெருமான் அவர் சீடனை திரு நோக்குகின்றார் என்று சொன்னால் அந்த பார்த்தலே ஒரு தீட்சை, அது திருநோக்கம் எனப்படும். அதை நயன தீட்சை என்பார்கள், சக்ஷு தீட்சை என்றும் சொல்வார்கள். சக்ஷு என்பது கண், நயன தீட்சை பரிசத்தால், இது பரிச தீட்சை. குருவானவர் தம்முடைய திருக்கரத்தை சீடனுடைய தலையிலே வைத்து அருள் செய்வார். அதை ஹஸ்த மத்தக சம்யோகம் என்பார்கள். மத்தகம் அந்த தலையினுடைய மேல்பகுதி, அதுல ஹஸ்தத்தை வைக்கின்றார். ஹஸ்தம் என்பது கை, திருக்கலத்தை வைக்கின்றார். சம்யோகம் அதோடு சேர்க்கின்றார். ஹஸ்தமத்தக சம்யோகம் சொல்வார்கள். பரிசதீக்கை அது நிகழும் வாக்கால், வாசகதீக்கை என்று சொல்லப்படும். அது ஐந்து எழுத்து மந்திரத்தை உபதேசிப்பார். பாவனையால் சீடனாகிய அந்த ஆன்மா பாசச்சார்பு நீங்கி தூயவனாக விளங்க வேண்டும் என்று பாவித்தல். சீடனே செய்வது சிவோகம் பாவனை, சீடனே செய்யணும். முதலில் குருவும் பாவிப்பார், இந்த சீடன் மலம் தீர்ந்து புனிதனாக வேண்டும் என்று குருவே பாவிப்பார். அது பாவனை தீட்சை. அப்புறம் மிகு நூலால், மிகு நூல் என்பது சித்தாந்த சாத்திரங்களை உபதேசி தருளுதல். திருவாத ஊரடிகள் புராணம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு திருப்பரந்துறையிலே குருந்தமலத்தடியிலே எம்பெருமான் பரமாச்சாரியராக எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு இந்த தீட்சைகளை எல்லாம் செய்தருளி சைவ சித்தாந்த சாத்திர உபதேசமும் செய்தருள்வார். அப்போ அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வரும், அந்த புராணத்துல பார்க்கலாம். அதான் மிகு நூலால், மிகு நூலால் என்று சொல்லும் பொழுது நூல்களுக்கெல்லாம் தலையாய நூல் சிவாகமம், ஆகவே மிகு நூல் என்று சொன்னார். ஆக தேவர்களுக்கும் அது கிட்டாது, சிவாகமம் வந்து அடியார்களுக்கு தான் கிட்டும். அதான் உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார், மற்ற அமரர் கணம் வைத்தார், அமரர் காணா மறை வைத்தார். அமரரும் காணாத ஒரு மறையை அருள் செய்திருக்கின்றார் பெருமான் திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த அமரரும் காணாத மறை சிவாகமங்கள், அது சிவநெறி ஒழுகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு தான் சிவாகம உபதேசம் கிடைக்கும் இல்லைங்களா. ஆகவே நான் சொன்னார், அதான் மிகு நூலால் சாத்திரதீக்க யோக பண்பால், இது சிவயோக நெறியிலே சீடனை பயிற்றுவித்தல். சீடனை சிவயோக நெறியிலே பயிற்றுவித்தல், சிவோகம் பாவனை செய்ய செய்து சிவயோக நிலையிலே ஏகனாக, ஏகநாதல் என்ற ஒரு நிலையினை சீடன் எட்டுமாறு பயிற்றுவித்தல் யோக தீட்சை. யோக பண்பால் பரவி வரும் அவுத்திரியால், அவுத்திரி தீட்சை, அவுத்திரி தீட்சை தான் தலையாய தீட்சை. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை இதெல்லாம் அவுத்திரி தீட்சைக்கு அங்கமாக செய்யப்படுவன. அவுத்திரி என்பது சௌத்ரி என்று வடமொழியில் வழங்கப்படும், அதைத்தான் தமிழ்ல அவுத்திரி என்று எழுதுகின்றோம். ஹோமத்தோடு கூடியது என்று அதற்கு பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் சிவஞான சுவாமிகள். சிவஞான சித்தியார் உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான சித்தியார் எட்டாம் சூத்திரத்திலே ஒரு பாடலிலே அவுத்திரி இரு திறனாம் என்று வரும். அந்த பாடலினுடைய விசேட உரையிலே சொல்லியிருக்கின்றார்கள், அவுத்திரி என்பது ஹோமத்துடன் கூடியது, ஹோமத்துடன் செய்யப்படுவது, ஹோமத்துடன் செய்யப்படும் தீட்சை அவுத்திரி. இந்த அவுத்திரி தீட்சை இரு வகைப்படும். என்னன்னா அந்த ஹோமத்தை எல்லாம் புறத்தே நிகழ்வித்து செய்தால் அது கிரியாவதி, அவற்றையெல்லாம் மனதிலேயே கருதி கொண்டு செய்தால் அது ஞானவதி. அந்த ஹோம குண்டங்களை எல்லாம் வெளியே ஏற்படுத்தி அதிலே நெருப்பு வளர்த்து உரிய கிரியைகளை எல்லாம் செய்தோமே ஆனால் அது கிரியாவதி. உள்ளத்திலேயே அவற்றை எல்லாம் பாவித்துக் கொண்டு உள்ளத்துக்குள்ளே செய்யும் போது அது ஞானவதி எனப்படும். வதி என்பது உடையது என்று பொருள்படும் என்று வடமொழி வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே கிரியாவதி என்றால் கிரியையை உடையது, ஞானவதி என்றால் ஞானத்தை உடையது என்று பொருள் சொல்கின்றார்கள். பரவி வரும் அவுத்திரியால் இது எல்லாம் எதற்காக, இத்தனை வகையான தீக்கைகளும் எதற்காக பண்ணுகின்றார்? பாசநாசம் மேவ அருள் உதவும். பாசநாசம் மேவ என்றால் பாசமானது தீர்ந்து, பாசமானது கெட்டு திருவருள் ஆன்மாவிடத்திலே பெருகும் பொருட்டு இந்த தீக்கைகளை எல்லாம் குருநாதராக வந்து பெருமான் அருளி செய்கின்றார். அவுத்திரி இரண்டு திறனாம், கடைசியாக சொல்லப்பட்ட அவுத்திரி தீக்கை இருவகை. வியன் கிரியை, வியன் என்பது ஒரு உரிச்சொல், அது பெரிய என்று பொருள்படும். ரியன் என்பது பெரிய, பெரிய கிரியை என்றும் ஞானம், ஞானம் என்றும் ஞானம் எனவும் விளம்புமாறே என்றும் சொல்லப்படுகின்றது. மேலான கிரியாவதி ஞானவதி என சொல்லும்படியான இரண்டு வகைகள் ஆகும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் யார் என்று சொன்னால், ஞானாசிரியனாகிய சிவபெருமானிடத்திலே இந்த தீக்கைகளையெல்லாம் பெறுவதற்கு உரியவர்கள். அவர்கள்தான் இந்த தீக்கைகளிலே ஒன்றாக திகழக்கூடிய சாத்திர தீக்கை என்ற முறைப்படி இந்த சைவ சித்தாந்த ஞானத்தை பெறுவதற்கு உரியவர்கள் என்று சொல்கின்றார்.